கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்.
உயிர் நோக்கு திருவருட்பயன் 41வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம்.
நீந்த பழக வேண்டியவன் அநேக நாட்களாக அதிலே பயிலல் வேண்டும்.
நீந்த முடியாது.
அதுபோல கடவுளுடைய திருவருளை பெற வேண்டின் அதற்குரிய சாதனங்களை படிப்படியாக நெடுங்காலம் பயந்து வரல் வேண்டும். சாதனை எவ்வளவு அதிகமாக செய்யப்படுகின்றதோ திருவருட்பேரும் அவ்வளவு அதிகமாகும்.
சாதனை இயலன்றே அங்கே பின்னாலே பெறப்போற நூல்களை பிரிப்பார்கள். அதாவது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பது தெரிந்து கொள்வது, அவருடைய லட்சணம் என்ன என்று தெரிந்து கொள்வது, அவரை அடைவதற்கான சாதனம் என்ன என்று தெரிந்து கொள்வது, அந்த சாதனத்தின் ஊடாக கிடைக்கிற பயன் என்ன என்று நான்கு இயலாக பிரிப்பார். அதை இப்ப அதை பற்றி தான் இவர் சொல்லுகிறார். சாதனை செய்ய செய்ய செய்யத்தான் ஞான மார்க்கத்திலே ஒரு இறுக்கம் ஏற்படும் என்பதைத்தான் சொல்லுகிறார். அந்த படித்ததை திருப்பி படியுங்கள்.
சாதனை எவ்வளவு அதிகமாக செய்யப்படுகின்றதோ திருவருட்பேரும் அவ்வளவு அதிகமாகும். இங்க ஒரு மேற்கோள்
என்று திருவருள் பேறு வேணும் என்றால் இதுதான் வழி. எவ்வளவுக்கு எவ்வளவு சாதனை செய்யும். சாதனை இரு வகைப்படும். ஒன்று தத்துவ மார்க்கமாக பெறுகிற சாதனை, மற்றது பக்தி மார்க்கமாக செய்கிற சாதனை. பக்தி மார்க்கமாக செய்கிற சாதனை தான் தத்துவ மார்க்கமாக செய்கிற சாதனையை கொண்டு போய் நமக்கு நிறைவேற்று. அங்கே அறிவது மட்டும்தான், இங்கேதான் அனுபவம் வரும். ஆகவேதான் அந்த சாதனைகளுடைய முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்.
இங்க ஒரு மேற்கோள் கொடுக்கிறாங்க. அற்ப முயற்சியால் பெரும் பேரு ஒரு காலம் வராது. ஆதலால் எந்த சமயங்களிலே சாதனைகள் குறைவோ அந்த சமயங்கள் மெய்ச்சமயங்கள் ஆகா என்பது இனிது விளங்கும்.
அது அவர் வலியுறுத்துகிறார். சாதனைகள் சாதனம் அதாவது இறைவனை அடைவதற்கான முயற்சிகள் எந்த சமயத்திலே அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கே அதிக ஞான பயன் கிடைக்கும் என்கிறார். அந்த சமயத்துக்கு போனால் ரொம்ப சுலபம், நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, இப்படி செய்ய அப்படி செய்ய என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். சிறிய கிரிய யோகம் எல்லாம் சொல்ல மாட்டார்கள். போறதும் கும்புறதுமாக வந்து விடலாம் என்றால் நல்லது. அதுவும் நம்ம தப்பில்லை என்று தப்பு என்று சொல்லக்கூடாது. பெரும் ஞானப்பயன் பெரிய பயன் விளையாது. மார்க்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி கூட 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 அதனுடைய பயன் கூடுகிறதோ அது போலத்தான் ஞான மார்க்கத்திலேயும் பயிற்சி கூட பயன் கூடும். அந்த பயிற்சி கூட உள்ள சமயங்கள் வலிமை உள்ள சமயங்களாக கருதப்படும்.
லௌகிகர்கள் அருள் பெறும் வழியை அடைதற்கு உண்மை நாயன்மார் சரித்திரம் கேட்டலும் சிவபக்தரோடு சேருதலும் முதற்படியாம்.
உலகியலிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் எப்படி மெல்ல மெல்ல ஞான மார்க்கத்திலே ஏறுவது என்று சொல்லுகிறார். படிப்படியாக எப்படி ஏறுவது. இன்றைக்கு இதையெல்லாம் நாங்கள் விளையாட்டாக எடுத்து விட்டோம். முதலிலே அடியார்கள் கதைகளை கேட்பது. நான் நினைக்கிறது உண்டு, இந்த சமய சொற்பொழிவுகள் முதலியவற்றை எல்லாம் நாங்கள் இந்த சொற்பொழிவுகள் செய்கிற பொழுது சில பேர் சொல்வார்கள் இதை பௌராணிகம் கதை என்பது போல சொல்வார்கள். ஆனால் ஆள் மனதிலே அந்த கதைகளும் பெரிய மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதனாலே தான் அவர்கள் சொல்லுகிறார், குழந்தைகளுக்கு அந்த கதைகளை சொல்லுங்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு இந்த கதை சொல்லுகிற முறைமையே போய்விட்டது. எல்லாம் டொம் அண்ட் ஜெரியில நிற்கிறார்கள். அது பூனை எலி கலைக்கிறதும் எலியை பூனை துன்புறுத்துவதும் தான் இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வழி. உயர்ந்த விஷயங்களை சின்ன வயதிலேயே மனதிலே பதிக்க வேண்டும். இப்படி இப்படி இருந்தார்கள் என்று தெரிந்தால்தான் அப்படியான லட்சியங்கள் பிள்ளைகளுடைய மனதிலே பதியும். அதனால தான் சொல்லுகிறார், ரெண்டு வழி சொல்லுகிறார். என்ன, திரும்பி வாசியுங்கள்.
லௌகிகர்கள் அருள் பெறும் வழியை அடைதற்கு உண்மை நாயன்மார் சரித்திரம் கேட்டலும் சிவபக்தரோடு சேருதலும் முதற்படியாம்.
ரெண்டு விஷயம், சங்கமமும் அவர்களுடைய முதல் சிவனடியார்கள் உண்மை. அதுல ரொம்ப கவனமாக எழுதுகிறார் பாருங்கள், உண்மை சிவனடியார் என்றால் அதுல இருந்து என்ன தெரியும் என்றால் பொய் சிவனடியார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை கேட்டு இப்ப இன்றைக்கு எல்லாம் தங்களை குரு என்று சொல்லிக்கொண்டு என்னென்னவோ சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கிறது பின்னாலே. நன்மையிலே அந்த என்ன மூக்குத்தி அம்மன்லே அதை பார்த்து ரசித்தேன். அதை கடுமையாக துணிந்து ஒருத்தர் கண்டித்திருக்கிறார். உண்மை அடியார்களை முதல் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களை படிக்க வேண்டும். படிக்கிற பொழுது அப்படி உண்மை அடியார்களோடு சேர்ந்து பழக வேண்டும் என்று விருப்புண்டாகும். அந்த விருப்புண்டா இது ரெண்டும் தான் ஆரம்ப படி என்கிறார்.
லௌகிகர்கள் அருள் பெறும் வழியை அடைதற்கு உண்மை நாயன்மார் சரித்திரம் கேட்டலும் சிவபக்தரோடு சேருதலும் முதற்படியாம். அவர்களோடு சேருதலும் அச்சரித்திரங்களை கேட்டலாலும் அவர்களுடைய செயலில் பற்றுண்டாக அவர்களைப் போல் நடக்க இவர்களும் விரும்புவர்.
ஒன்றிலே விருப்பம் வந்துவிட்டால் அவர்களை அதை பின்பற்றுவது என்பது பொதுவான மானுடைய இயல்பு. ஒரு கதா ஒரு ஒரு சினிமா கதாநாயகனை பிடித்து விட்டால் அவனைப் போல உடை போட்டுக் கொள்கிறார்கள், அவனைப் போல தாங்களும் கை கால் முதலியவற்றை அசைக்கிறார்கள், அவனைப் போல் பேசுகிறார்கள். ஏனென்றால் விருப்புத்தான் காரணம். இது உலகம் பூராகவும் பொது. மைக்கேல் ஜாக்சன் போன்ற கோணம் என்று ஒரு காலத்திலே ஒரு கூட்டம் இருந்தது. அப்படி ஒவ்வொருத்தர் இருப்பார்கள். அப்போ லட்சியமாக உயர்ந்தவர்களை பதித்து விட்டால் அவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்று விருப்பம் வரும். எனக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே தான் அவருக்கு எனக்கு பெயர் உடனே எனக்கு ஞாபகம் வருதியாலே பெயர் வருதில்லை. ரொம்ப இளம் வயதைச் சேர்ந்தவர், சைவ சித்தாந்தம் எல்லாம் நன்றாக சொல்லுகிறார். அவருடைய நிறைய பேச்சுகள் எல்லாம் யூடியூப்ல இருக்கிறது. சேக்கலார் விழாவிலே தான் அவரை முதல் சந்தித்தேன். அவர் நாவுக்கரசருக்கு இந்த சிவ அடையாளங்களை இறைவன் தோளிலே பதித்தான் என்பதை படித்துவிட்டு தானும் அந்த அந்த நெருப்பிலே சூடாக்கி தானும் அந்த நந்தி முதலியவற்றை தன்னுடைய தோளிலே பொறித்து வைத்திருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அவரை பார்த்து. சைவமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சின்ன வயதிலே அந்த கதைகள் போய் உள்ளே ஏற்பட்ட பாதிப்பு அது அப்படி வாழ முடியும் என்ற உணர்வை கொடுக்கிறது. இன்றைக்கும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இதை சொல்லுகிறேன்.
அவர்களோடு சேருதலும் அச்சரித்திரங்களை கேட்டலாலும் அவர்களுடைய செயலில் பற்றுண்டாக அவர்களைப் போல நடக்க இவர்களும் விரும்புவர். அப்போது தேவார திருவாசகங்களை ஓதலும் கேட்டலும் அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து அதை கடவுளிலே செலுத்தும்.
அந்த பாடல்களுக்கு இருக்கிற அருட்சக்தி அதுதான். சினிமா பாடல்கள் விருப்பம் வந்தோடனே அந்தந்த நடிகருடைய பாட்டை கேட்பது போல இவர்களை ஒரு கதாநாயகர்களாக பதித்துக் கொண்டால் அவர்கள் பாடிய பாடல்களிலே ஈடுபாடு வரும். அந்த பாடல்களை திரும்ப திரும்ப நாம் படிப்போம் அல்லது யாரும் படிக்க கேட்போம். கேட்க கேட்க அந்த படிப்பு கேள்வியே அந்த படிப்பே நம்மை இறைவனுக்குள்ளே செலுத்தும். இப்போ வீட்டிலே இருந்து தேவார திருவாசகங்கள் படிக்கிறது என்கின்ற முறைமை பெரும்பாலும் குறைந்து விட்டது. நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், பெரும்பாலும் குறைந்து விட்டது. நான் இந்த இடத்துல என்னுடைய அனுபவம் சொல்ல வேண்டியிருக்கிறது. முன்பும் சொன்னேனோ தெரியவில்லை, என்னுடைய தந்தையாரோ தாயாரோ இறைபக்தியிலே ரொம்ப நாட்டம் உள்ளவர்கள் இல்லை. அதுவும் என்னுடைய தந்தையார் ரொம்ப உலகியல் வயப்பட்டவர். இறைபக்தி என்பது இறை வழிபாடு தேவாரம் முதலில் அவருக்கு ஒரு நாலு தேவாரம் ஐந்து தேவாரம் தெரியும். அப்படித்தான் அவர் அவரை வீட்டிலே வளர்த்திருந்தார். அவருடைய தகப்பனார் ரொம்ப பக்திமா, என்னுடைய பாட்டன் ரொம்ப பக்திமா. இவர் ஆங்கில முறையிலே சிங்கப்பூரிலே வளர்ந்தவர், பெரிய நாட்டம் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டிலே நாங்கள் எனக்கு தெரிந்து எனக்கு அறிவிருந்த காலத்திலே இருந்து வெள்ளி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையானால் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்டிலையும் சாமி அறை என்று ஒரு பூஜை அறை வைத்திருப்போம் அல்லவா. கட்டாயமாக மாலை 6 மணிக்கு நாங்கள் 4 5 பிள்ளைகள் 5 பேரும் வர வேண்டும். முகம் கழுவி அல்லது குளித்து வந்து உட்கார வேண்டும். அம்மா வருவார், அப்பா வருவார். ஒரு 10-20 தேவாரம் எல்லாருமாக சேர்ந்து பாடுவது. பிழை பிழையாகவும் பாடியிருக்கிறோம். அது இப்போ அது அந்த பிழையை சரி பண்ணுறதுக்கு நான் இப்போ படாத பாடுபட வேண்டிய, ஏன்னா பாடி பழகினது அப்படியே தான் வருகிறது. பாடுவதும் கடைசியிலே அப்பா வந்து ஒரு தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டுவதும் எங்கள் வீட்டில் ஒரு வழக்கமாக இருந்தது. இது பக்தி திசையிலே போவதற்கு நமக்கு துணை செய்தது. இன்றைக்கு இப்படியெல்லாம் வீடுகளிலே செய்கிற வழக்கம் இல்லை. எல்லாருமாக குடும்பமாக இருந்து ஒரு நாலு தேவாரம் சொல்லி கும்பிடுகிற முறைமை எல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது. அதை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதுதான் ஞான மார்க்கத்திலே நுழைவதற்கு நல்ல வழி. இளமையிலே அதை செய்து கொடுக்க வேண்டும். ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே புத்தி வளர்ந்து விட்டால் பிறகு அதை நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும் அதை படிப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். சின்ன வயதிலே ஒரு குறித்த நாளிலே குறித்த நேரத்திலே பூஜை அறையிலே இருப்பதும் கதை பிள்ளைகளுக்கு கதை கேட்கிற ஒரு பருவம் இருக்கும். அந்த பருவத்திலே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து சொல்வதும் சொன்னால் அந்த நாட்டம் வந்து அந்த நாட்டத்தினாலே இந்த திருமுறைகள் முதலியவற்றை பாடுகிற இயல்பு வரும் என்கிறார்.
அப்போது தேவார திருவாசகங்களை ஓதலும் கேட்டலும் அவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்து அதை கடவுளிலே செலுத்தும். பின்பு ஆலய வழிபாடு கடவுளிலே மனசை பதிக்கும்.
இது இரண்டாவது நிலை. முதலிலே அடியார்கள் கதையை கேட்பது, சிவனடியார்களோடு சேர்ந்து நடப்பது, பிறகு திருமுறைகள் முதலியவற்றை விரும்பி ஓதுவது, இதெல்லாம் நடக்க பிறகு கோயிலுக்கு போவது. கோயிலுக்கு போவது இது இது வந்தால் அது தானாக வரும், அடிமுறையிலே வர வேண்டும். நாம கோயிலுக்கு போறதை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம். எப்பயாவது ஒரு நாள் கோயிலுக்கு போவது என்பது எங்களுடைய ஊரிலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இத்தனை கோயில் இருக்கத்தக்கதாக திரும்ப திரும்ப ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு கோயில் கட்டுகிறார்களே என்றால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் எப்படியும் நம் பிள்ளைகள் சுவாமியை கும்பிட வேண்டும். தூர போவதானால் பிள்ளைகள் போகாதவர்கள், அவர்கள் பக்கத்திலே கோயில் இருந்தால் போற வர்ற வழியிலேயாவது கும்பிடுவார்கள் என்பதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். அது உயிர் நோக்கின வாழ்க்கை உள்ளவர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். உடல் நோக்கிய வாழ்க்கை உள்ளவர்களுக்கு இது வீண் வேலை, இத்தனை கோயில் எதற்கு, ஒரு கோயில் போதாதா என்று தர்க்கங்கள் பேசுவார்கள். எப்படியும் நம் சந்ததி இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம்தான் அந்த வழிபாடு. ஆகவே மூன்றாவது நிலையாக இறை கோயிலுக்கு சென்று கும்பிடுவதை சொல்லுகிறார்.
கடவுளிலே பற்று உடையவராயின் அவர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நான்கு பாதங்களையும் அனுட்டித்து திருவருளை அடைவர்.
கோயிலுக்கு போய்விட்டால் பிறகு வழிபாடு படிப்படியாக உயரத் தொடங்கும். கோயில் என்பதற்கு நாங்கள் வைத்திருக்கிற பெயரே ஆலயம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பெயர்தான். ஆன்மா லைக்கின்ற இடம் ஆலயம். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறானே, ஏன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று சில அஞ்ஞான விஞ்ஞானிகள் கேட்பார்கள். கோயிலுக்கு போவா வேணும், எல்லா இடத்திலும் இருக்கிறார்களே இருக்கிறது என்றால் நிலத்திலே எல்லா இடத்திலும் தண்ணீர் இருக்கிறது. தாகம் வருகிற பொழுதெல்லாம் கிணறு வெட்டியா குடிக்கிறோம். ஒரு இடத்திலே கிணறு என்று ஒன்றை வெட்டி வைத்திருக்கிறபடியால் தாகம் வர்ற இடத்திலே அந்த இடத்திலே போனால் அந்த தாகம் வருகிற நேரத்திலே தண்ணீர் குடிக்கலாம். இல்லாவிட்டால் தாகம் வந்து கிணறு வெட்டி தண்ணீர் குடிப்பதற்குள்ளே அவன் போய் விடுவான். அதுபோலத்தான் மாட்டினுடைய உடம்பெல்லாம் இருந்துதான் பால் மடிக்கு வருகிறது, அந்த இடத்துல தான் பால் கிடைக்கும். மாட்டிலே உடம்பெல்லாம் பால் இருக்கிறது என்று மாட்டை வெட்டி நாம் ஒன்றும் பால் காண முடியாது. பால் காண வேணுமானால் அந்த மடியிலே பால் சுரந்தால்தான் காண முடியும். அதுபோல இறைவன் எங்கும் இருந்தாலும் ஆலயம் என்பது அவன் அருளை சுரக்கிற இடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போனால் ஆன்மா லயிப்பதென்பது இயல்பாக நடக்கும். உங்களுடைய மன பரபரப்பை அது நீக்கும். அங்கே போன உடனே கற்புரம் காட்டுவார்கள், அந்த வாசனை, அந்த கோயில், அந்த விக்கிரகம், அங்கே எழும்புகிற நாதஸ்வரம், இவை எல்லாமே நம்மை மெல்ல 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 இழுத்து இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும். அப்படித்தான் ஆலயம் அமைக்கப்பட்டு திரும்புகிற இடமெல்லாம் ஏதோ ஒரு தெய்வ சிலை, இவை எல்லாமே சேர் நம்முடைய புலன்களை ஒடுக்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கலன்தான் ஆலயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
கடவுளிலே பற்று உடையவராயின் அவர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நான்கு பாதங்களையும் அனுட்டித்து திருவருளை அடைவர்.
படிப்படியாக நாலு படியிலே ஏறிவிட்டால் கடைசியிலே திருவருள். முதல் சரியை, பிறகு கிரியை, அது பிறகு யோகம், அது பிறகு ஞானம். இது நாங்கள் முன்பு படித்த விஷயம்தான். ஆனால் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அவர் சொன்னது போலதான் பயிற்சி பண்ண 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 உடல் பலம் பெறுவது போல, அறிவு பலம் பெறுவது போல, ஞானம் பலம் பெறும் என்பதற்காகத்தான் சொல்கிறார். இந்த நான்கு பாதங்கள் ஊடாக முதல் கோயிலுக்கு போக வேண்டும். கோயிலுக்கு போன பிறகு இந்த நான்கு பாதங்களையும் பின்பற்றுவது பற்றி சொல்லப் போகிறார்.
இந்நான்கு பாதங்களுள் ஒவ்வொன்றும் உபாய நிலை, உண்மை நிலை என இருவகைப்படும். உபாய நிலை பக்தி குறைந்த நிலை,
அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நான்கு பாதங்கள். சைவர்களுடைய சிறப்பே இதுதான். இது நான்கு பாதங்கள், நான்கு வழியினூடாக வா என்று சொன்னால் கடவுளை கும்பிட நான்கு வழி என்பது ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயம். கடவுளை கும்பிடுவதற்கு வரையறை என்பது ஒன்றும் கிடையாது. அதுதான் மிக முக்கியம். இதை சைவர்கள் தான் ஒத்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் மாறுபட்டிருக்கிறார்கள். ஒருவரை போல இன்னொருவர் இதை ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரண்டு பிள்ளைகளுமே இரண்டு விதமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே வரையறுத்து விட்டால் அந்த வரையறைக்குள்ளே உள்ளவன் தான் கும்பிட முடியும், மற்றவன் கும்பிட முடியாது. அதனாலே வரையறை வரையறை செய்வது போல வரையறையை இல்லாமல் காட்டுகிறார். முதல்ல என்ன சொன்னார்கள்? ஒரு வரையறை இருக்கிறது, அது சரியே இல்லையே யோக ஞானம் என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், அது புரிந்து விட்டதென்றால் பிறகு சொல்லுகிறோம், சரியை என்பது ரெண்டு வகை. ஒன்று வலிமையாக கும்பிடுவது, அப்படி இல்லாமல் ஏதோ போகடி போக்கிலே கும்பிடுவது. சிறியை என்பதும் அப்படித்தான். ஒன்று அதிலே வலிமை பெற்று செய்வது, அல்லது அதையும் ஏதோ ஒரு அக்கறை இல்லாமல் செய்வது. யோகமும் அப்படித்தான், ஞானமும் அப்படித்தான். அப்படி செய்யப்படுகிற பொழுது மன ஒடுக்கத்தோடு இறுக்கத்தோடு செய்வதை உண்மை சரியை என்றும், உண்மை கிரியை என்றும், உண்மை யோகம் என்றும், உண்மை ஞானம் என்றும் சொன்னார்கள். அதிலே வலிமை இல்லாமல் செய்வது வழிபாடு ஆகாது என்றால் அதுவும் வழிபாடு தான், அதுவும் வழிபாடு தான். அவனு அந்த வழிபாட்டுக்கு என்ன பேர் சொன்னா, உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம். ஆகவே சரிய கிரியை யோகம் ஞானம் என்ற பிரிவு இப்பொழுது எட்டாக்கப்படுகிறது. முதல் நான்காக்கப்பட்டது உண்மை சரியை, உபாய சரியை, உண்மை கிரியை, உபாய கிரியை, உண்மை யோகம், உபாய யோகம், உண்மை ஞானம், உபாய ஞானம் என்று இப்போ எட்டாக பிரித்து காட்டுகிறார். ஒன்றையேதான்.
இந்நான்கு பாதங்களுள் ஒவ்வொன்றும் உபாய நிலை, உண்மை நிலை என இருவகைப்படும். உபாய நிலை பக்தி குறைந்த நிலை. உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் ஆகிய நான்கையும் அனுட்டித்த பின் உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம், உண்மை ஞானம் ஆகிய இவற்றை அனுட்டிப்பர்.
முதலிலே அக்கறை இல்லாமல் செய்வது, பிறகு அதுவே பயிற்சியாக பயிற்சியாக அக்கறையோடு செய்கிற தன்மை வந்துவிடும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்.
ஒவ்வொரு பாதத்திலும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நான்கு பாதங்களும் உண்டு.
இது அடுத்தபடிக்கு போறார். முதல் நாலு என்று சொன்னார்கள், பிறகு நாளை எட்டாக்கினார்கள். சரியை, உண்மை சரியை, உபாய சரியை, உண்மை கிரி என்று எட்டாக்கினார்கள். பிறகு சொல்கிறார்கள், இந்த சரியகிரியை யோகம் ஞானம் என்பது இது ஒவ்வொன்றிலும் நாலு நாலு முறை இருக்கிறது. சரியையிலே சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரிகையில் ஞானம். அதுபோல கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். இப்படி ஒவ்வொன்றிலும் நாலு முறை வருகிறது என்றார். இப்ப என்ன ஆயிற்று? ஒவ்வொன்றின் நாலு முறை என்றால் ஏற்கனவே எட்டாக்கி வைத்திருக்கிறோம். இந்த நான்கையும் முறையும் அதோடு பெருக்க 32 பாதை இருக்கிறது என்று வந்துவிட்டது. நாலு பாதை என்று சொன்னவர்கள் பிறகு 8 பாதையாக காட்டினார்கள். பிறகு அதையே 32 பாதையாக காட்டுகிறார்கள். அதாவது எல்லாரும் ஏதோ ஒரு வழிபாட்டு நிலையில தான் இருக்கிறோம். அதை நாம் மறுப்பதற்கு இல்லை. எல்லாரும் வழிபாட்டினுடைய அந்த வீரிய குறைவு என்ற ஒன்று இருக்குமே தவிர வழிபடுகிறோம். அந்த வழிபாட்டு முறையைத்தான் நாலாக்கி எட்டாக்கி இப்பொழுது 32 சொல்லுகிறார்கள். 32 முடிவல்ல. 32 என்பது வரையறுத்து காட்டியதை விட நான் பட்டிமன்றங்களே சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையிலே 100,000 தானங்கள் போடலாம். அது நமக்கு அது புரிய வேண்டும். ஒன்றுக்கு அடுத்தது 2 என்று சொல்கிறோமே தவிர ஒன்றுக்கு அடுத்தது 2 அல்ல. நாம் ஒரு வரையறைக்காக சொல்கிறோமே தவிர ஒன்றுக்கு பிறகு சொல்வதென்றால் 1:1, 1:2 என்று சொல்லலாம். அது மாதிரி 1:0 என்று சொல்லலாம். பிறகு 1:0 என்று சொல்லலாம். 1:0 என்று சொல்லலாம். இப்படி எங்கே போய் முடியும்? இதற்கு 2 தானங்களுக்கு இடையிலே இத்தனை எண் இருப்பது போல இந்த ஒவ்வொரு வழிபாட்டுக்கு முறையிலே இப்ப 32 பிரித்து காட்டினார்களே தவிர அது இன்னும் பலவாக பெருகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சைவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதுதான் பெருமை.
ஒவ்வொரு பாதத்திலும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நான்கு பாதங்களும் உண்டு. அவை சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் என வரும். ஆகவே சைவ சமய படிகள் உபாய நிலை 16 உண்மை நிலை 16 32 என்று அறிக. இவற்றுள் ஒவ்வொரு வகையிலும் பல பேதங்கள் உண்டு.
பாருங்க, இதுதான் அவர்களுடைய அந்த உரையாசிரியர்கள் சைவத்தை விளங்கினார்கள் என்பதற்கு 32 இருக்கிறது. அதிலே உண்மை சரியை உபாயச்சரி என்பது ரெண்டாக பிரித்தார்கள். 4, 8 ஒவ்வொன்றிலும் 4 இருக்கிறது என்றால் அப்ப 32 பாதை என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் என்ன சொல்றார் பாருங்கள், இவை ஒவ்வொன்றிலும் பல வேதங்கள் உண்டு என்கிறார். 32 முடிஞ்சதா நினையாதே, 32 இன்னும் எத்தனையோ 1000 வழிபாட்டு முறை இருக்கிறது. எல்லா வழிபாட்டையும் இறைவன் அங்கீகரிப்பான் என்பதை சொல்ல வந்ததுதான் பெரிய புராணம். இல்லாவிட்டால் ரொம்ப சுலபமா 4 கதையோட முடிச்சிருக்கலாம். சேர்க்கலார் இவ்வளவு கதையும் சொன்னது வழிபாட்டினுடைய தன்மை, அது இறைவனுக்கும் உனக்குமான தொடர்பு. இதை மற்றவர்கள் ஒருவரும் இந்த ஃப்ரேம் பண்ணி காட்ட முடியாது. என்னுடைய ஃப்ரேமுக்குள்ளே நீ வா என்று கூப்பிடுவதே தவறு. அப்படி ஒருவரும் ஒருவரையும் கூப்பிடவும் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அந்த சுதந்திரத்தை நமக்கு சைவ சமயம் தந்திருக்கிறது. எனக்கு இறைவனை இப்படி கும்பிடத்தான் பிடிக்கிறதா, கும்பிடு. அது இறைவன் அங்கீகரிப்பான் என்றால் வேறு யாரும் ஒன்றும் பேச முடியாது. கண்ணப்பர் கதை அதுதானே. நாம் ஒரு ஃப்ரேம் வைத்திருக்கிறோம் கிரியை என்றால் இப்படித்தான். அந்த ஃப்ரேமையும் காட்டித்தான் சேர்க்கலார் கண்ணப்பர் கதை சொல்லுகிறார். இல்லாவிட்டால் அதில் பிறகு அந்த சிவகோச்சாரியார் என்ற அந்தனர், நான் வழக்கமாக முடிய சிவகோச்சாரியார் என்ற அந்தனர் கதையே கண்ணப்பர் கதையிலே தேவையே இல்லை. அப்படின்னா என்ன சொல்லுகிறார் சேர்க்கலார், கிரியைகள் தேவையில்லை என்கிறாரா? அப்படித்தானே நினைப்போம். இந்த கிரியைகளில் ரொம்ப பற்று வைத்திருக்கிறவர்களை பார்த்து அப்ப கிரியைகள் தேவையில்லை, இப்படி கடவுளை அடையலாம் என்றால் அப்ப அந்த ஒப்பீடே இல்லாமல் தனியே கண்ணப்பர் கதையை சொல்லியிருக்கலாமே என்றால் அது நீ விளங்கிக்கொள். அவ்வளவுதான் கதை. அது ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் அவருக்குரியது, இந்த ஃப்ரேம் இவருக்குரியது. கண்ணப்பருக்கு இந்த மாமிசத்தை கண்டு சிவகோச்சாரியார் வருத்த பிறகு கனவிலே வருகிறார் சிவபெருமான், வந்து நீ அடுத்த நாள் வந்து பார். அந்த கதையும் உங்களுக்கு தெரிந்த கதை தான். அடுத்த நாள் வந்து கண்ணப்பனுடைய வழிபாட்டை பார்த்து அவன் எனக்கு அதெல்லாம் புழு சிவபெருமானே புகழ்கிறார். அவன் துப்புகிற தண்ணீர் என்பது எனக்கு கங்கை நீர் போல இருக்கிறது, அவன் தொடுகிற பொழுது எனக்கு முருகனம் பிள்ளையாக தொடர்றது, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு உழவும் சொன்ன பிறகு நாங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், நாங்களா இருந்தால் ஓஹோ அப்ப இதுதான் சிவபெருமானுக்கே பிடிக்கிறபடியால் நாளைக்கு நானும் ஒரு 1/2 கிலோ மாமிசத்தை சமைச்சு கொண்டு போவோம் என்று நினைச்சு கொண்டு போயிருப்போம். அந்த அந்தனர் வழக்கமாக எப்படி போவாரோ போனார். வழக்கமாக அங்கே கிடக்கிற அந்த மாமிசத்தை எல்லாம் எப்படி தள்ளுவாரோ எல்லாம் தள்ளினார். எப்படி தண்ணி ஊற்றி கழுவினாரோ கழுவினார். தன் முறை சிவபெருமான் சொல்லிட்டு இருந்ததுக்காண்டி அதை நான் செய்ய முடியாது. அது சிவபெருமானுக்கு பிடிக்கிறது பிடிக்காதது வேறே, அது பிடிக்கிறத கண்ணப்பனுக்கு தெரிஞ்சது அவர் செய்யட்டும். எனக்கு இதுதான் வழி என்பதிலே தெளிவாக இருக்கிறார். வழமையான அந்த வழிபாட்டு முறை செய்து வந்து நின்றார் என்று சேர்க்கலார் பாடுகிறார். ஆகவே ஒருவரை பார்த்து ஒருவர் கும்பிடாதீர்கள், இதுதான் அடிப்படை உண்மை. அவரவருக்கு என்று ஆன்மா ஒரு பசி எடுக்கும், அந்த பசிக்கான ஒரு உணவை ஆன்மாவே நாடும். அந்த நாட்டம்தான் உங்களுக்கான வழிபாடு. அதை சொல்லத்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். 32 முறைகளுக்குள்ளேயே எத்தனையோ பேதம் இருக்கிறது என்கிறார்.
ஆகவே சைவ சமய படிகள் உபாய நிலை 16 உண்மை நிலை 16 32 என்று அறிக. இவற்றுள் ஒவ்வொரு வகையிலும் பல பேதங்கள் உண்டு. சரியை பெரும்பாலும் புறத்தொழிலாலும் சிறுபான்மை அகத்தொழிலாலும் கடவுளை வழிபடுதல். சரியை
சரியைக்கு விளக்கம் சொல்லுகிறார். அதாவது திருப்பிப்படிங்கள், பெரும்பான்மை
பெரும்பாலும் புறத்தொழிலாலும் சிறுபான்மை அகத்தொழிலாலும் கடவுளை வழிபடுதல் சரியை.
அதாவது 90% புறத்தொழில். இந்த சிறுபான்மையினோட நீங்க நினைக்காதீர்கள் அது ஏதோ 40-60 என்று அப்படித்தான் நம்ம விளங்க வேண்டும். வெளியிலே கும்பிடுவதுதான், அகத்தொடர்பு இல்லாமல் வெளியிலே கும்பிடுவதுதான் சரியே. அங்கே அப்ப கும்பிடுதல் என்ற காரணத்தினாலே 1-2 அகத்தொடர்பும் இருக்குமே தவிர பெரும்பாலும் புறத்திலே வழிபடுவது சரியே என்று சொல்லப்படும்.
சந்தியாவந்தனம் செய்தலும் ஆலய வணக்கம், ஆலயத்தை கூட்டுதல், மெழுகுதல், தீவர்த்தி பிடித்தல் முதலிய ஆலய தொண்டுகளும் சிவனடியார்க்கு செய்யப்படும் தொண்டுகளும் சரியையில் சரியை.
அதை விளங்கப்படுத்த போகிறார். அதாவது சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது, கோயிலே போய் ஏதாவது தொண்டு செய்வது, இதெல்லாம் செய்ய வேண்டாம். முதல் கோயிலுக்கு போக வேண்டும். கோயிலுக்கு போவது என்பது ஒரு வழக்கமாக இருக்க வேண்டும். வழக்கமாக இருந்தால்தான் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு பணி செய்வோம். எனக்கெல்லாம் எங்கள் கோயில எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி, கோயிலுக்கு வருகிற தொண்டர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை செய்கிறார்கள். ஒருவர் கூட்டுகிறார், ஒருவர் காலமையிலே பார்த்தால் எனக்கு நான் தான் அதில் ஒன்றும் செய்யாத ஒருவன். அவர்கள் ஒருவர் வந்து கூட்டுவார், ஒருவர் பூ எடுத்து வைப்பார், ஒருவர் சுவாமிகளுக்கு பாதங்கள் கழுவுவார், நான் அதுக்கு அனுமதிக்கிறது உண்டு என்றால் அவரவர் வடிவத்தில் ரொம்ப கிரியை எப்படி உள்ளார்கள் அதை அனுமதி செய்ய மாட்டார்கள். காலையிலே 4-4.5 மணிக்கு வந்து அந்தணர்கள் வேலை செய்வது போல இவர்கள் வேலை செய்வார். சிங்களவர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் வந்து சுவாமியை கும்பிடுகிற விதத்தை பார்த்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அபிஷேகம் இந்த சுவாமிக்கு பால் வாக்குற முறை எங்களை கோயிலில் வைத்திருக்கிறோம், அடியார்களே வார்க்கலாம். இந்த ஒரு அந்தனர் அப்படி அபிஷேகம் பண்ணி நான் பார்த்ததில்லை. இந்த வந்து இந்த பெண்கள் வயது போனவர்கள் வரிசையிலே நின்று பால் பார்ப்பார்கள். இந்த வீட்டிலே பெண்கள் ஆளானால் இந்த பால் தண்ணீர் வைக்கிற வாக்குற முறை இந்த கன்னத்தை எல்லாம் இப்படி தடவி முத்தம் கொடுத்து செய்வது போலத்தான் அந்த விக்கிரகத்துக்கு செய்கிறார்கள். எனக்கு அதை பார்க்கிற பொழுது நெஞ்சு உருகும். அந்த நம்மாட்டமா அப்படி அபிஷேகத்தை ஊத்திட்டு போய் விடுவார்களே தவிர அப்படி உருக்கமாக செய்கிறவர்களை நான் பார்த்ததில்லை. ஆகவே கோயிலுக்கு போக வேணும் முதல் போய்விட்டு இந்த காரியங்கள் முதல் செய்வது தான் உள்ளே செல்லுகிற பாதை. இந்த கதவு முதல் திறக்க வேண்டும், அதைத்தான் சொல்லுகிறார். இதை சரியையில் சரியை என்று விளங்கப்படுத்துகிறார். அது திருப்பிப்படி
சந்தியாவந்தனம் செய்தலும் ஆலய வணக்கம், ஆலயத்தை கூட்டுதல், மெழுகுதல், தீவர்த்தி பிடித்தல் முதலிய ஆலய தொண்டுகளும் சிவனடியார்க்கு செய்யப்படும் தொண்டுகளும் சரியையில் சரியை.
தீவட்டி சுவாமி சுத்திர பொழுது தீவட்டி பிடிப்பது இது ஒரு தொண்டு. இது இது இதுல உரிமை பாராட்டு வருது, நான் தான் தீவட்டி பிடிப்பது. சாமி தூக்குற பொழுது இந்த காபாங்குண்டு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சாமி தூக்குற பொழுது இந்த பாரஞ்சு இடையிலே பாரத்தை நிப்பாட்டுறதுக்கு இது தூக்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு வழிவா கோயிலுக்கு போய் நாம் கோயிலுன்ற கலன் எங்களுக்கு உண்டாக்கி தருகிற வாய்ப்புகள். இதற்குள்ளே போய் மெல்ல 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 இதிலே ஈடுபட தொடங்குவது. ஈடுபட தொடங்கிவிட்டால் பிறகு அது ஒரு ஒரு பைத்தியமான விருப்பை உண்டாக்கிவிடும். அதுதான் கோயிலுக்குள்ளே போய் செய்கிற முறைமை. இதை சரியையில் சரியை என்று வகுக்கிறார்.
சந்தியாவந்தனம் செய்தலும் ஆலய வணக்கம்,
சந்தியாவந்தனம் சொல்ல வேணும், அதுதான் நினைச்சேன். இப்ப சந்தியாவந்தனம் என்பது பிராமணர்களுக்கு மட்டும் உரியது என்ற மாதிரி நாம் அப்படியே வகுத்து கொடுத்து விட்டோம். சந்தியாவந்தனம் பற்றி நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முக்குணங்கள் பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லி இருக்கிறேன். ஒரு நாள் முக்குணம் வயப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு குணங்கள் சந்திக்கிற பொழுது ஒரு மயக்கம் ஏற்படும். அது எப்பொழுது இப்ப நீங்கள் மாலை பொழுதை பாருங்கள், வெளிச்சமும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இருக்கிற அந்த மாலை பொழுது என்பது அறிவு நிலையிலே ஒரு தளர்ச்சி உண்டாக்கும். அது ஆரம்பத்திலே சொன்னபடியால் திருப்பி சொல்லுகிறேன். அது அதனாலே தான் இந்த பைத்தியம் உள்ளவர்கள் மனத்தளர்ச்சி உள்ளவர்கள் எல்லாம் அந்த மாலை பொழுதிலே கிடந்து தடுமாறுவார்கள். அவர்களுக்கு அந்த அந்த அவர்களுடைய அந்த தடுமாற்ற இயல்பு அதிகரிக்கும். ஏனென்றால் இந்த ரெண்டு குணம் கலக்கிற நேரத்திலே ஏற்படுகிற மயக்கம் அது. அதனாலே தான் நம் பெரியவர்கள் அப்படி குணக்கலப்பு ஏற்படுகிற நேரத்திலே எல்லாம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். சந்தியாவந்தனம் என்றால் சந்திகளிலே செய்யப்படுகிற வந்தனம். சந்தி என்பது ரெண்டு சேருகிற இடத்திலே. சந்தி என்பது அந்த வீதியும் வீதியும் சேருகிற இடத்தை சந்தி என்று சொல்வது போல குணங்கள் சேருகிற இடத்திலே ஒரு அதை ஒரு சந்தி என்பார்கள். அந்த சந்தியிலே வணக்கம் செய்வதாலே மன வலிமை பெறுகிறோம். இன்றைக்கு 90-60% பிள்ளைகளுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் நாங்கள் அதற்கான வழி எங்களுக்கென்று வழிமுறைகள் இருக்கு, அதை விட்டு விட்டோம். சந்தியாவந்தனம் செய்கிறது என்பது அந்த நேரத்திலே அவனை தூய்மைப்படுத்தி தெளிவுபடுத்தி அங்காலை நகர்த்தும். இந்த சந்தியாவந்தனம் எல்லாருக்கும் உரியது. இது மாதச்சந்தியாவந்தனம் இருக்கிறது, வருடச்சந்தி இருக்கிறது. அந்த சந்திகளிலெல்லாம் இந்த சந்தியாவந்தனங்கள் செய்ய வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதி. எங்களுக்கு எல்லாம் வரையறுத்து சொன்னார்கள். நாம் அதை எல்லாம் தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு கரப்பமைந்து நாடும் கலன் என்று நிற்கிறோம். இதிலே முதல் நிலைமை கோயிலுக்கு போவது. கோயிலுக்கு போய் புறச்சந்தியாக சரியை வழிபாடுகள் செய்யறது. சும்மா அந்தங்க ஏதோ ஒரு உதவி ஒரு பூ பிடுங்கி வைப்பது, இதுவே ஒரு பெரிய புண்ணியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சரியை சரியை முடிந்தால் இன்றைக்கு நிப்பாட்டுவோம்.
சந்தியாவந்தனம் செய்தலும் ஆலய வணக்கம், ஆலயத்தை கூட்டுதல், மெழுகுதல், தீபத்தி பிடித்தல் முதலிய ஆலய தொண்டுகளும் சிவனடியார்க்கு செய்யப்படும் தொண்டுகளும் சரியையில் சரியை. இதை நிலை பெறுவாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா என்று தொடங்கும் அப்பர் சுவாமி தேவாரத்தில் காண்க.
பாருங்க, அதெல்லாம் ஒரு வழிப்படையா சொல்வார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா, நித்தளம் எம்பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கமிட்டு பூமாலை, நாங்கள் பின்னேறதில் படிக்கிறோமே, பூமாலை புணர்ந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்று ஆரூரா என்றென்று அலரான் இல்லே, அலரான் இல்லை என்றால் அலரேன் இல்லை என்று அர்த்தம். அப்போ பயிற்சி வர உண்டாக்க வேண்டும். முதல் இப்படியான பாடல்களை பாட வேண்டும். மாலையிலே நாங்கள் செய்கிற வழிபாட்டினுடைய பயன் இதுதான். இதை சும்மா ஒன்றும் இல்லாமல் இந்த பாடல்களை சொல்லுவதே ஒரு பயன். பொருள் கூட தெரிய வேண்டாம், மனம் சொல்ல 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 மனம் விடுபட்டுடும். ஏதோ ஒரு நாள்ல வந்து சரியா மீட்டர் அந்த இடத்துல நிற்கும். நான் அனுபவத்தை வைத்து இதை சொல்லுகிறேன். இந்த சரி புறச்சரியை வழிபாட்டைத்தான் நாவுக்கரசருடைய இந்த தேவாரம் சொல்கிறது என்று சொல்லுகிறார். இது சரியையில் சரியை காலம் நீதிகளை வித்தையராகும் இந்த விளையாட்டுகள் எல்லாம் தான் இல்லை. இப்போ நாங்கள் படிக்கிறது தான் சைவ சித்தாந்தத்தினுடைய சாரம். அதெல்லாம் படிக்கிறதனுடைய நோக்கம் இந்த அனுபவ பயிற்சிக்கு தயாராவதுதான். ஆகவே சித்தாந்தம் அறிவு பயிற்சியோடு அனுபவ பயிற்சியையும் சொல்லித் தருகிறது. அது வேறு இது வேறு என்று நினைக்க தேவையில்லை. பக்தி மார்க்கத்தின் ஊடாகத்தான் கடவுளை அடையலாம். அதை தெளிவாக சொல்லித் தருகிற விஷயம்தான் அறிவு மார்க்கமாகிய தத்துவம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.